இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் பொழிப்புரை 16வது வட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியாரிலே ஐந்தாம் சூத்திரத்தின் இரண்டாம் இருமத்தின் இறுதியிலே இருக்கின்றோம். இது ஐந்தாம் சூத்திரத்தினுடைய இறுதி பகுதியாகும். அதுவே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த இரண்டாவது இரண்டத்திலே முதல்வனுடைய திருவருள் உணர்த்தவே உயிர்கள் உணர்ந்து வருகின்றன என்ற சைவ சித்தாந்தத்தினுடைய மிக மிக முக்கியமான கருத்து நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. அதனை நன்கு ஆசிரியர் நிலைநாட்டியிருக்கவும் அதன் மேல் ஓர் ஐயத்தை எழுப்புகின்றார்கள். அது என்ன ஐயம் என்றால், இறைவனே உயிர்களுக்கு அறிவிக்கின்றான் என்று வைத்துக் கொண்டால் இறைவனுக்கு அதிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடுமே என்று கேட்கின்றார்கள். என்னவென்றால், உயிர்களெல்லாம் இறைவன் அருளாலே செலுத்தப்பட்டு அறிகின்றன என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த கருத்திற்கு உவமை என்ன சொல்கின்றது என்றால், பொறி கரணங்கள் எல்லாம் எவ்வாறு உயிர்களால் செலுத்தப்பட்டு அறிகின்றனவோ அதுபோல உயிர்களெல்லாம் முதல்வன் அருளினாலே செலுத்தப்பட்டு அறிகின்றன என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அப்போ பொறிகளை உயிர்கள் செலுத்தும் பொழுது அந்த பொறிகளுக்கு வந்த பலன் உயிர்களுக்கு ஆகி அந்த பலனை உயிர் அனுபவிக்கின்றது. அதுபோல உயிர்களை முதல்வனுடைய அருள் செலுத்தினால் அந்த உயிர்களுக்கு வருகின்ற வினைப்பலன் முதல்வனுக்கும் பற்றுமே, அது பற்றி முதல்வன் விகாரம் முறை நேரிடுமே, அதாவது பல்வேறு மாறுபாடுகள், இன்பம் வந்தால் இன்ப அனுபவம், துன்ப அனுபவம் என்று பல்வேறு மாறுபாடுகளை இறைவன் அடைய நேரிடுமே என்று ஒரு தலையினை எழுப்பினார்கள். இது குறித்து சொல்கின்ற பாடலை தொடங்கிக் கொண்டு அந்த பாடல் குறித்த விளக்கங்களையும் சிறிதே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த விளக்கங்களை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். அந்த பாடல் சொல்கின்றது, இறைவன்தன் சந்நிதிக்கண் உலகிந்தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்த ஆய் மாயை மறுவிடான் சிவன் அவன்கண் உரைதராது அசேதனத்தால் உருவுடை உயிர்களுக்கெல்லாம் இறைவரன் சந்நிதிக்கண் நீருணர் உதிக்கும் அன்றே என்று அந்த பாடலை ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதன் விளக்கத்தினை தொடர்ந்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய சந்நிதியால் அன்றி உயிர்கள் சேட்டியாமைக்கு மேற்காட்டிய பாரிசேட அளவையே அன்றி ஆகம அளவையும் இனிது விளங்க கிடத்தலின் அதனையும் அறியாது மறித்து மறித்து பிணங்குகின்ற பேதாய் என்று பதவுரையிலே, பதவுரை பொழிப்புரை இரண்டிலுமே நாம் உரை பகுதியை பார்க்கின்றோம். எந்த அடிக்கு, இறைவன் தன் சந்நிதிக்கண் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தார். உலகம்னு சொன்னது சேதன உலகமாகிய உயிர்கள். இறைவனுடைய சந்நிதியில்தான் சேதன உலகமாகிய உயிர்கள் எல்லாம் தொழிற்படுகின்றன என்று ஏற்கனவே பாரிசேட அளவை காட்டி இந்த நூலிலே ஆசிரியர் நிலைநாட்டியிருந்தார் அல்லவா. இந்த பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால், அந்த பாரிசேட அளவை மட்டுமன்றி ஆகம அளவையும் இருக்கின்றது, ஆகமங்களும் கூறுகின்றன. ஆக அது ஆகம அளவையும் உணராமல் மீண்டும் மீண்டும் பிணங்குகின்றவனே, பிணங்குகின்ற அறியாமை உடையவனே என்று கூறுகின்றார். மறந்தா என்பது வெளியுறுப்பு ஏற்ற பெயர் என்று பார்த்தோம். மறந்தா என்பது வினைமுற்று அல்ல, மறந்தவனே என்று அது வெளியுறுப்பு ஏற்ற பெயராக இருக்கின்றது. ஆக இறைவன் அறிவிப்பானேயானால் உயிர்க்கு வருகின்ற இன்ப துன்பங்கள் இறைவனுக்கும் ஆகும் என்று ஒரு சாரார் கூறுகின்றார்கள். அப்ப என்ன தெரியுது அவர்களுக்கு, இன்னும் இறைவன் தான் உயிர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தில் உடன்பாடு வரவில்லை. எந்த வகையிலாவது அதனை மறுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்போ ஆசிரியர் வந்து இப்படி மீண்டும் மீண்டும் பிணங்குகின்றவனே என்று கூறிக்கொண்டு ஆனாலும் அவனுக்கு விளக்கம் சொல்கின்றான். இவ்வளவு சொல்லியாச்சு, இன்னும் பிணங்குற போ, உனக்கு இன்னும் என்ன விளக்கம் அப்படின்னு தவிர்க்கவில்லை, மேலும் விளக்கம் கூறுகின்றார். ஏனென்றால் அப்பதான் கற்கின்ற நமக்கும் ஐயம் தீரணும். மாற்று சமயத்தவர்களுக்கு விளக்கம் கூறுகின்றார் என்றால் ஏதோ மாற்று சமயத்தாரை மறுத்தார் என்பது மட்டுமல்ல, ஒருவேளை அத்தகைய ஐயங்கள் நமக்கும் வந்தன என்றால் அந்த ஐயங்களுக்கு நாம் தெளிவான விளக்கம் காண வேண்டும். ஆகையினாலே ஆசிரியர் எந்த நோக்கிலே விளக்குகின்றார் என்று பார்ப்போம். இறைவனுடைய சன்னதியில்தான் உயிர்களுக்கு அறிவு நிகழும், அறிவு நிகழ்ந்து உயிர்கள் துளிர்படும். சன்னிதி என்பதும் என்ன என்று ஏற்கனவே நாம் சிவஞான சுவாமிகளின் பிற உரைகளின் துணை கொண்டு பார்த்தோம். இந்த நூலிலே முன்னோர் இடத்திலே கூறிய விளக்கம், சிவஞான போத சுற்றுரையிலும் கூறியுள்ள விளக்கம், சந்நிதி என்பது முதல்வனுடைய சந்தர்ப்பம். இந்த உயிருக்கு அறிவு விளங்கணும் என்று முதல்வன் வந்து கருதணும், அப்பதான் அந்த உயிருக்கு அறிவு விளங்கும். இப்ப நமக்கெல்லாம் அறிவு விளங்குகிறது என்றார், அறிவு விளங்கட்டும் என்று முதல்வன் கருதுகின்றான், அதனால நமக்கு அறிவு விளங்குது. அந்த கருதுதலாகிய சந்தர்ப்பம் தான் இங்க வந்து சந்நிதியும் சொல்லப்பட்டது. அதையும் விளக்கமாக பார்த்தோம். வெறும் முன்னிலை அன்று சந்நிதி என்பது, சங்கற்ப சந்நிதி. சரி, இப்ப இறைவனுக்கு அந்த பலன் ஆகாது, உயிருக்குத்தான் அந்த வினைப்பலன் வரும். உயிர்கள் விடயங்களை அறிகின்றன, அறிந்ததன் பயன் என்ன? அந்த விடயங்களை அனுபவிக்கின்றன, வினைக்கு ஈடாக அறிந்து அனுபவிக்கின்றன. அந்த வினைப்பலன் உயிர்களுக்குத்தான் ஆகும் என்று இந்த பாடல் மிக தெளிவாக நிலைநாட்டியது. அந்த பகுதியையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் சென்ற சிந்தனையிலே. என்ன அப்படின்னா, உயிர்கள் தான் வினைப்பலனை அனுபவிப்பதற்கு உரியன என்பதற்கு நல்ல அடையாளம் என்னவென்றால், உயிர்கள் மாயாகாரிய உடலை கொண்டிருப்பதுதான். மாயாகாரிய உடலை எந்த பொருள் பெற்றுள்ளதோ அந்த பொருளுக்கு தான் வினை அனுபவம். ஏன்னா இந்த மாயாகாரிய உடலே வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்குன்னா, இந்த உலகத்துல இருந்து வினைப்பலன்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு அமைப்பில் தான் இந்த மாயாகாரிய உடல்கள் இருக்கின்றன. நம்முடைய உயிர்களாகிய நம்முடைய உடல்கள் தான் மாயாகாரிய உடல்கள். சிவபெருமானுக்கு மாயாகாரிய உடல் கிடையாது. ஏற்கனவே முதல் சூத்திரத்தில் அனாதிமுத்த சித்துரு என்ற பகுதியின் விளக்கமாக அமைந்த அதிகரண பகுதிகளிலே நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம். சிவபெருமானுக்கு திருமேனி என்பது அருள் திருமேனி தான், மாயாகாரியம் கிடையாது. ஆகவே மாயாகாரிய உடம்பை கொண்டுள்ள உயிர்களுக்குத்தான் வினைப்போகங்கள் ஆகும். ஆகையினாலே இங்கே ஒரு சாரார் சொல்வது போல, பொறிகள் கரணங்களாகிய கருவிகளுக்கு வந்த பயன் அந்த கருவிகளை இயக்கும் உயிருக்கு ஆனார் போல, உயிர்களுக்கு வருகின்ற வினைப்பயன் அந்த உயிர்களை இயக்கும் முதல்வனுக்கு ஆக நேரிடுமே என்ற ஒரு சிக்கலுக்கு இடமில்லை. ஏனென்றால் ஐம்பொறிகள் போல அல்ல உயிர்கள், ஐம்பொறிகள் உயிர்களுக்கு கருவியாக இருக்கின்றன, அந்த மாதிரி உயிர்கள் முதல்வனுக்கு கருவியாக இல்லை. அதில் வித்தியாசம் இருக்கின்றது. உயிர்கள் மாயாகாரிய உடம்பை பெற்றுள்ளன, அந்த வினைப்போகத்தை அனுபவிப்பதற்கு தான் இந்த ஐம்பொறிகள்லாம் கருவிகளாக இருக்கின்றன. ஆனா முதல்வனின் நிலை என்ன? அந்த வினைப்போகத்தை அந்த கருவிகள் வாயிலாக உயிர்களுக்கு ஊட்டுபவன் முதல்வன். இதுவரை ஆசிரியர் அதான் நிலைநாட்டினான், வினைப்போகத்தை அறிந்து அனுபவிக்க உயிரால் மட்டும் முடியாது, ஐம்பொறி கரணங்களின் துணை மட்டும் இருந்தாலும் போதாது, வினை இருந்தால் மட்டும் போதாது. ஆக வினை, மாயா கருவிகள், உயிர் இவை எல்லாம் கூடி இருந்தாலும் வினைப்போகத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது என்று சொன்னதுனால, அப்ப இவை தவிர முதல்வனும் அங்கு வேண்டும் என்று பாரிசேடாளரை பார்த்தோம் இல்லையா. ஆகையினாலே ஐம்பொறிகள் உயிருக்கு ஏன் கருவியா இருக்கின்றன? வினைப்போகத்தை உயிரிடம் சேர்ப்பதற்கு தான் கருவியா இருக்கின்றன. ஆகையினால ஐம்பொறிகளுக்கு வந்த வினைப்போகம் உயிருக்கான மாதிரி, உயிருக்கு வந்த வினைப்போகம் முதல்வனுக்கு ஆக வேண்டியதில்லை. என உணர்தற் பயன் உயிருக்கே உள்ளது என்று சொன்ன. அதற்கு தகுந்த சான்று மாயாகாரிய உடலை உயிர்கள் பெற்றிருப்பதுதான். உடலை பெற்றதே வினைப்போகங்களை அனுபவிக்கத்தான் என்று பார்த்தோம். எல்லாவற்றினும் நிறைந்து நின்ற இறைவன் சந்நிதியின் நிகழும் அவ் அறிவின் பயன். இது பாடலின் எந்த பகுதிக்கு விளக்கம் என்றால் இறுதி அடி. அதுல மூன்றாம் அடியின் இறுதி சொல் எல்லாம், எல்லாம் என்பதையும் சேர்த்துக் கொள்ளணும். எல்லாம் நிறை பரன், எல்லாம் நிறை பரன்னா எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்ற பரன், பரன் என்றால் மேலானவன் சிவபெருமான். எல்லாம் நிறை பரன் பதவுரையில அப்படி அருமையாக கூட்டியிருக்கின்றார்கள். எல்லாம் நிறை பரன்னா எல்லாவற்றிலும் நிறைந்து நின்ற இறைவன் சந்நிதி கண், அந்த இறைவனுடைய சந்நிதியின் கண்ணே நீர் உணர்வு நிகழும் அவ் அறிவின் பயன். பாடல்ல உணர்வுன்னு இருக்கு, உரையில வந்து உணர்வுக்கு அறிவுன்னு பொருள் சொல்றாங்க, ஆனா அறிவுன்னு மட்டும் சொல்லல, அறிவின் பயன் என்று சொல்கின்றார்கள். ஆகவே உணர்வு என்பது உணர்வின் பயன் என்று பொருள் வருகின்றது. ஆகவே உணர்வு சொன்னது ஆகு பெயராக சொல்லியுள்ளார்கள். உணர்வு என்பதற்கு உணர்வின் பயன் என்று பொருள் கண்டதால் உணர்வு என்பது ஆகு பெயர். சரி, உருவுடைய உயிர்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைவரன் சன்னதி கண் நீடுணர்வு உதிக்கும் என்று, அது முந்தினடியில் இருக்கு, நீடுணர்வு உதிக்கும் என்றே. இறைவன் சன்னதியின் கண்ணே நீடுணர்வு என்றால் அவ அறிவின் பயன், அதாவது நீண்டு வருகின்ற பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்ற அவ அறிவின் பயன். உருவுடை உயிர்கற்கெல்லாம், உருவுடை உயிர்கற்கு என்பதை கூட்ட வேண்டும். உருவுடை உயிர்கற்கு, உருனா என்ன, உரு அதாவது உருவமுடைய உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்பு உடம்பே வினைக்கீடாக வந்ததுதான், வினைக்கீடாக வரும் வடிவுடைய உயிர்கற்கே உண்டான். எல்லாவற்றினும் நிறைந்து நின்ற இறைவன் சன்னதியின் கண்ணே நிகழும் அறிவின் பயன் வினைக்கீடாக வடிவுடைய உயிர்களுக்கே உண்டான். ஆகையினாலே பாடலுக்கு எப்படி பொருள் காண்பதற்கு ஏற்றபடி பாடலை கூட்ட வேண்டும் என்றால், எல்லாம் நிறைவரன் சன்னதி கண் நீடுணர்வு உதிக்குமன்றேன்னு வருது இல்லையா, அதை வந்து உருவுடை உயிர்களுக்கு உதிக்குமன்றே என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். பதவுரையில் தெளிவாக உள்ளது, அதை பார்த்துக் கொள்ளலாம். எல்லாம் நிறைவரன் சன்னிதிக்கண் நீடுணர்வு உருவுடை உயிர்கற்கு உதிக்கும் என்றே. உயிர்கற்கு உதிக்கும் அப்படின்னு சேரும், உயிர்கற்கு என்ன உதிக்கும், வினைக்கு ஈடாக வருகின்ற அறிவின் பயன் உயிர்கற்கு தான் உதிக்கும், முதலன்பால் உதிக்காது. ஏன்னா அவனுடைய சங்கல்பத்தினால் எல்லாம் நடக்கின்றன. ஆகவே அவனுடைய சங்கல்பத்தினால் உயிர்கள் வினைப்பெண் நுகர்கின்றன. மாயாகாரிய வடிவம் பெற்றிருக்கின்ற அந்த உயிர்கள் அந்த மாயாகாரிய உடலையும் வினைக்கு ஈடாக பெற்றிருப்பதனால் அந்த உயிர்கள் தான் வினைப்போகத்தை நுகர வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார். ஆகவே இறைவனுக்கு அந்த வினைப்போகங்கள் பொருந்த மாட்டார். ஏனென்றால் சடமாகிய உலகம் அவன் முன்னால் முனைத்து நிற்க முடியாது. அதான் அடுத்தால சொல்றாங்க, அதுவன்று இறைவனுக்கு ஆதல் செல்லாது. உயிர்களுக்கு தான் வினைப்போகம் பொருந்தமே அழிய இறைவனுக்கு பொருந்தாது. ஏன், சடமாகிய உலகம் அவன் எதிர் முனைத்து நிற்றல் ஆற்றாமையான் என்பதான். முனைத்து நிற்காது அப்படின்னு சொன்னா அவனுக்கு வேறாக இந்த உலகம் நிற்காது என்று பொருள். என்ன, சிவபெருமான் இல்லாத இடங்கிறது கிடையாது, எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கின்றான். இப்ப அவனுக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தாதானே அவன் முன்னால் அந்த பொருள் முனைத்து நிற்க முடியும். முனைத்து நிற்றல் என்றால் வேறாக நிற்றல், தனி அவனுக்கு வேறாக தனித்து நிற்றல். சிவத்துக்கு வேறாக ஒரு பொருள் தனியே எப்படி நிற்க முடியும், சிவத்துக்குள்ள அடங்கிதான் எப்பொருளும் நிற்க முடியும். ஏனென்றால் சிவம் சர்வ வியாபக பொருள். ஆகவே எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்ற சிவம் வந்து எந்த ஒரு பொருளையும் தனித்தனியா அறிய வேண்டிய தேவையில்லை, எல்லா பொருளையும் ஒருங்கேதான் அறிவான். ஆகவே நம்முடைய அறிவு அனுபவத்தை வைத்துக் கொண்டே நாம் சிவபெருமானுடைய அறிவை பற்றி நாம் சிந்திக்க முடியாது. அவனுடைய அறிவு நிலை என்பது எல்லாவற்றையும் ஒருங்கே அறிதல், எல்லாவற்றிலும் கலந்திருத்தல், கடந்தும் இருத்தல், அப்படிப்பட்ட பெருநிலை. ஆகவே அவனுக்கு போய் ஒரு பொருள் வந்து அவன் முன்னால் முனைத்து நின்று அவனுக்கு வினைப்பலனாக அமையும் என்பது பொருந்தாது. சொன்னார்கள் பதவுரையில, சிவன் அவனுடன் உரை தராது, இறைவனுக்கு ஆதல் செல்லாது. எது வினைப்பலன், வினைப்பலன் சிவனுக்கு ஆகாது. அசேதனத்தால் மாறி மறைவிடான். ஏன் சிவனுக்கு வினைப்பலன் ஆகாதுன்னா, சடமாகிய உலகம், அசேதனம்னா சடம், மாயைன்னு சொன்னது வந்து மாயா காரியமாகிய உலகத்தை சொன்னார். மாயைன்னு முதல் காரணம் மாயையை சொல்லல, மாயையிலிருந்து தோன்றிய உலகத்தை மாயைன்னு சொன்னார். அப்ப மாயையும் ஆகு பெயர். ஏற்கனவே பார்த்தோம் உணர்வு என்பதற்கு உணர்வின் பயன்னு பார்த்தோம், ஆகவே உணர்வு என்பதும் ஆகு பெயர். மாயை என்பது மாயாகாரியமாகிய உலகம், எனவே மாயையும் ஆகு பெயர். ஆக விசேட உரையில பாருங்க சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க, மாயையும் உணர்வும் ஆகு பெயர். அதுக்கு முன்னாடி உள்ளது மறந்தா என்பது வெளியுறுப்பேற்ற பெயர், அது ஏற்கனவே பார்த்தோம். மாயையும் உணர்வும் ஆகு பெயர், உயிர்கற்கு உதிக்கும் என ஏயும். வினைப்பலன் வந்து உயிர்கற்கு உதிக்கும் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். நீடுணர்வு உயிர்கற்கு உதிக்கும் பாடலவாத அப்படி கூட்டிக்கணும். பெருநிலை ஏகாரம் விரித்துரைக்க, எந்த இடத்துல விரித்துரைக்கணும், உயிர்கற்கு உதிக்கும்னு வருது இல்லையா அந்த இடத்துல, உயிர்கற்குன்னு வருது இடத்துல ஏகாரத்தை சேர்த்துக்கணும். உயிர்கற்கே, உயிர்கற்கே உதிக்கும். இறைவனுடைய சங்கற்ப சன்னதியிலே உயிர்கள் வாழ் தோன்றுகின்றது அறிவு. அந்த அறிவின் பயன் விடயத்தை அறிதல், விடயத்தை அறிதலோடு மட்டுமல்லாமல் அறிந்த விடயத்தை அனுபவித்தலுமா. அந்த விடய அனுபவம் தான் உயிர் அறிவின் பயன். அந்த விடை அனுபவம் யாருக்கு சேரும் என்ன, உயிர்களுக்கே சேரும்னு சொல்லணும். அப்ப உயிர்களுக்குன்னு வருது இடத்துல ஏகாரம் போட்டு உயிர்களுக்கே அப்படிங்கணும். இந்த ஏகாரம் என்ன பொருள் வருதுன்னா பிரிநிலை என்ற பொருளில் வருகின்றது. பிரிநிலை என்ற பொருளில் வருதுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனை பிரித்து இறைவனுக்கு இந்த வினைப்பலனா சேராதுன்னு இறைவனை பிரித்து உயிர்களுக்கு தான் சேரும்னு சொல்றதுனால அது பிரிநிலை ஏகாரம். அவ்வாறு நாம் கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு பார்த்தோம் பிரிநிலைக்காக வைத்துரைக்க உருவுடை உயிர்னு ஏன் விசேடித்து சொன்னார்னு பார்த்தோம். ஐம்பறி போல உயிர் வந்து முதல்வனுக்கு வெறும் கருவியா மட்டும் இல்லை, இந்த உயிர் வந்து சும்மா முதல்வனுக்கு ஒரு கருவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த உலகத்துல வந்து பிறக்கல. எதுக்காக பிறக்குன்னா வினைப்போகளை அனுபவிக்க தான் பிறக்கு. அதுக்கு நல்ல சான்று மாயாகாரிய உடலை இந்த உயிர் பெற்றிருப்பதுதான். ஆகவே அதை விளக்குகின்றார். ஐம்பொறி போலன்றி உணர்தற் பயன் உயிர்க்கே ஆதற்கு ஏது கூறுவார் உருவுடை உயிர் என விசேடித்தார். மாயாகாரிய உருவத்தை பெற்றிருப்பதனாலே மாயாகாரியமாக இருக்கின்ற வினைப்போகங்களை உயிர்கள் தான் புசிக்க வேண்டும். ஆகவே ஐம்பொறிகள் உயிருக்கு கருவியா இருந்து ஐம்பொறி கோருகின்ற பயன் உயிருக்காகிற மாதிரி உயிர் முதல்வனுக்கு கருவியா இருக்கு, ஆகவே உயிர்க்கு வருத பயன் முதல்வனுக்காக சொல்வது பொருந்தாதுன்னு ஐம்பொறி போலன்றின்னு ஒரு வார்த்தை அங்க போட்டுக் கொண்டார்கள். ஐம்பொறி போலன்னு ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாங்க. ஏன்னா ஐம்பொறி கருவியா இருக்கிற மாதிரி உயிர் வந்து முதல்வனுக்கு கருவியா இருக்க. இறைவன் தான் எல்லாவற்றையும் கர்த்தா, நாமெல்லாம் உயிர்களா நாமெல்லாம் கருவிதான். ஆனா இங்க உயிர்களை கருவின்னு சொன்னதுக்கும் ஐம்பொறிய கருவின்னு சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐம்பொறி வெறும் சடப்பொருளாகிய கருவி, உயிர்கள்லாம் சித்த பொருளாகிய கருவிகள். ஆகவே அது வித்தியாசம் இருக்கு. அதனால் அந்த நுணுக்கத்தை உணர வேண்டும். அதனால சித்தப்பொருளா இருப்பதனாலையும் மாயாகாரிய உடம்பை பெற்றிருப்பதனாலையும் வினைப்போகத்தை உயிர்கள் தான் புசிக்க வேண்டும் என்று அந்த தடையினை சாமர்த்தியமாக எழுப்பப்பட்ட அந்த தடையினை அதன் பொருத்தமின்மை காட்டி நிராகரித்து விட்டார். சந்நிதிக்கண் நீடுணர்வு உதிக்கும் என்றதும் அதன் பொருட்டு. சிவபெருமானுடைய சங்கற்ப சன்னதியிலே உயிர்களுக்கு உணர்வு உதிக்கும்னு சொன்னதும் உயிர்களுக்கு தான் வினைப்போகம் பொருந்தும்னு நிலைநாட்டுவதற்காக தான். ஏன்னா சந்தர்ப்பத்தினாலேயே எல்லாத்தையும் நடத்துறவன் இருக்கான, அவன் வினைப்போகங்களை அனுபவிக்க மாட்டான். அதை காட்டுறதுக்கு தான் சந்நிதிக்கன்னு சொன்னான். சரி, வினையாலும் இதே கருத்தை முதல் நூல் ஆசிரியரும் சொல்லியிருக்கின்றார். அந்த பகுதியையும் இங்க மேற்கோள் எடுத்து காட்டுகின்றார். அதோடு ஒத்து நாம புரிஞ்சு கொள்ளணும்னு. வினையால் கண்டறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று என்றார் முதல் நூல் ஆசிரியரும். அந்த வெண்பா ரொம்ப அருமையான பகுதி. இதற்கு அதற்கு ஈடாகத்தான் இந்த பாடல் இங்கே இருக்கின்றது. என்ன சிவஞான போதம் தான் சித்தியாருக்கு முதல் நூல். அந்த வெண்பா ரொம்ப அருமையான வெண்பா அது. அதற்கும் சுவாமிகள் உரையில நிறைய நயங்கள் சொல்கின்றார்கள். ஒரே செய்தியை தான் அந்த வெண்பாவும் சொல்கின்றது, இங்க சித்தியார் இந்த பாடலும் சொல்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நூலிலே ஒரு தனித்தன்மையோடு சொல்லியிருப்பார்கள். அதனாலதான் அந்த சிவஞான போதத்துக்கு உரை எழுதுகிற பிறகு சித்தியாருக்கும் ஏன் சுவாமிகள் உரை எழுதுறாங்கன்னா, ஒரு கருத்தை சொல்லும் போது ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு தனித்தன்மையோடு சொல்லியிருப்பார்கள். அந்த ஆசிரியர் தனித்தன்மைக்கு ஏற்ப சென்று நாம் அதை பொருள் கொள்ளணும். அதுதான் நம்ம காட்டியிருக்கிறாங்க. ஆகவே அந்த சுவஞான போதத்தை மேற்கோளாக காட்டியிருக்கின்றார்கள். நாம் அதிலும் இந்த கருத்துக்களை படித்து சுவைத்து பெருமான் திருவருளில் திரைக்கலாம். ஆக இந்த பாடலினுடைய நோக்கம் என்னவென்றால், உயிர்களுக்கு அறிவிப்பதால் இறைவனுக்கு பந்தமுறுதல் என்பது கிடையாது. வினைப்போகங்களிலே சிக்குண்டு பந்தமுறுதல், அதை துடக்குறுதல் என்றும் சொல்வார்கள். அந்த பந்தமுறுதல் துடக்குறுதல், அதாவது இன்ப துன்பங்களிலே சிக்கிக் கொள்ளுதல் என்பது முதல்வனுக்கு கிடையாது என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. அதை தொகுத்து கடைசியில் சொல்கின்றார் பாருங்கள். இதனானே அறிவித்தல் பற்றி, அதாவது உயிர்களுக்கு அறிவிப்பதன் காரணமாக, இதனானே அறிவித்தல் பற்றி இறைவனுக்கு துடக்கின்மை கூறப்பட்டது என்று சொன்னார். இனி அடுத்த பாடல். அடுத்த பாடல் வந்து இறைவன் விகாரம் இல்லாமலேயே எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கின்ற அந்த அழகினை எடுத்து சொல்கின்றது. இறைவன் எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கின்றான். அந்த உயிர்களுக்கு வருகின்ற பலன்கள் தனக்கு சாராமல் அதே சமயத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் எவ்வளவு நேர்த்தியாக அதன் வினைக்கீடாக அறிவித்து அனுபவத்தை ஊட்டுகின்றான் என்று மிக அருமையாக சொல்லக்கூடிய பாடல். அந்த பாடலின் ஓசைக்காக ஒரு முறை அதை பார்க்க வேண்டும், பொருள் நலனுக்காக இன்னொரு முறை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பாடலும் அப்படித்தான் இருக்கின்றது. இந்த பாடலை பார்க்கலாம். உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக இலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக அழகிலா உயிர்ப்புலன்கட்கு அறிவினை ஆக்கி ஐந்து நலமிகு தொழில்களோடு நாடகம் நடிப்பன்னாதன். அருமையான ஓசை. உலகமே உருவமாக யோனிகள் உறுப்பதாக, இலகு பேர் இச்சாஞான கிரியை உட்கரணமாக, அழகிலா உயிர் புலன்கட்கு அறிவினை ஆக்கி. அழகிலா உயிர் புலன்கட்கு என்பதை அழகிலா உயிர்கட்கு புலன் அறிவினை ஆக்கி அப்படி மாத்திக்கணும். புலன்கதையும் கட்குங்கதையும் முன்ன போட்டுக்கணும். கட்கு என்பதை உயிரோட சேர்க்கணும், உயிர்கட்கு. புலன் என்பதை அறிவோட சேர்த்துக்கணும், புலன் அறிவினை ஆக்கி. அழகிலா உயிர்கட்கு புலன் அறிவினை ஆக்கி ஐந்து நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன்னாதன் என்று அருமையாக சொன்னார். இதுதான் வந்து இறைவன் வந்து உயிர்க்குயிராக இருந்து உயிர்களுக்கு அறிவித்தல் என்ற அந்த நிலையை விளக்கக்கூடிய பகுதி. இப்படி உயிர்க்குயிராக நின்று முதல்வன் உணர்த்துகின்ற செயலை அதிசூக்கும் ஐந்தொழில் என்று ஏற்கனவே கருவியும் பொருளும் காட்டும் என்ற பாடலுக்கு கூறப்பட்ட விளக்கத்திலே சுவாமிகளின் உரை கொண்டு தெளிவாக உணர்ந்து கொண்டோம். இந்த பாடல் அந்த அதிசூக்கம் ஐந்தொழிலை வர்ணிக்கின்ற பாடல். வர்ணித்து அதன் மூலம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், முதல்வனுக்கு பந்தம் கிடையாது உயிர்களுக்கு அறிவிப்பதனால், பந்தமுடைய உயிர்களுக்கு அறிவிப்பதனால் இறைவனுக்கு பந்தம் வந்துவிடாது என்று சொல்கின்றது. விகாரம் இல்லை இறைவனுக்குன்னு சொல்லுது. அந்த தொழில்கள் நலமிகுந்த தொழில்கள், இந்த அதிசூக்கம் ஐந்தொழில்கள் இருக்கின்றனவே, விகாரமுடுகின்ற உயிர்களையும் அந்த விகார நிலையிலிருந்து மீட்கின்ற தொழில்கள். இது நலமிகுந்த தொழில்கள், நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன்னாதன். அந்த நாடகம்னு ஒரு சொல்ல வச்சாங்களே, ஆகவே எதிலும் தான் சிக்கிக் கொள்ளாமல் பந்தமுறாமல் அந்த தொழில்களை செய்யறாங்கிறதான் நாடகம் மாதிரி நடிக்கின்றான். நாடகத்தில் நடிக்கிறவன் வந்து உண்மையில அந்த அனுபவத்தை பெறுகின்றானா? காண்பவர்கள் தான் நாம தான் நினைச்சு ஏமாறுறோம், அடடா எனக்கு என்ன கஷ்டம்னு. அது என்ன அவ்வளவும் நாடகத்தில் வந்து ஒரு நடிப்பு தான், மேற்கொண்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடிக்கின்றான். இங்க முதல்வன் வந்து அவன் ஒன்னும் கதாபாத்திரம் எதையும் மேற்கொள்ளல. எதுக்காக நாடகம்னு சொன்னார்கள்னா, அவன் வந்து எதனையும் வந்து எந்த அனுபவத்திலும் தோய்ந்து விடாமல் அவன் உயிர்களுக்கு எல்லா அனுபவங்களையும் ஊட்டி அந்த உயிர்களை பண்படுத்தி நலப்படுத்துகின்றான், நலமிகு தொழில்களை செய்கின்றான் என்று சொன்னார்கள். இதற்கு சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது. என்னவென்றால், இங்க வந்து ஒரு தொழிலை செய்யணும்னா அந்த உடம்பு கருவிகள்லாம் கொண்டு செய்துதான் நமக்கு வழக்கம். அப்ப முதல்வன் வந்து எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து இந்த அறிவிக்கின்ற தொழிலை செய்கின்றானே, அதையும் அதிசூக்கம் ஐந்தொழிலாக செய்கின்றானே. அது அதுல எப்படி படைத்தல் காத்தல் வருதுன்னு சொல்லிவிட்டு போன சிந்தனையிலே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக இப்படி உயிர்க்குயிரான் என்று அறிவித்து அதிசூக்கம் ஐந்தொழில் செய்கிறானே, அப்ப தொழில் செய்யறவனுக்கு அந்த உடல் கருவிகள்லாம் இருக்கணுமே. அப்ப இறைவனுக்கு உடல்னு எதை சொல்லலாம்? மேல உடல் கருவிகள் எதுவும் அவனுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு வர்ணனையா சொல்றதுன்னா, இறைவனுக்கு உடம்பா எது இருக்கு, வந்து உறுப்புகள் எவை, அந்த கரணங்கள் எவை அப்படின்லாம் சொல்லலாம்னா ஒரு வர்ணனையா சொல்லலாம். அதைத்தான் அந்த பாடல் சொல்கின்றது. உலகமே உருவமாக இருக்கின்றது பதவுரையில் சொல்றாங்க. ஏன்னா பொழிப்புரை மிகச் சுருக்கமாக உள்ளது. நாதன் அப்படிங்கிறது பாட்டின் இறுதியில் இருக்கிறது. நாதன் அதை முதல்ல போட்டு, நாதன் இறைவனும் உலகமே உருவமாக. உலகம் மொத்தம் எத்தனை இருக்கு? 224 உலகங்கள் இருக்கின்றன. புவனங்கள் 224. புவனம் என்பதுதான் உலகம். இது வந்து எட்டாம் சூத்திரத்தில் புவனங்களுக்கு தொகை சொல்வார் இந்த நூல் ஆசிரியர். புவனங்கள் 224. இந்த நூலுக்கு பின்வருகின்ற சிவபிரகாச நூலிலும் புவனங்கள் 224 தொகை சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா ஆகமங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது 224 புவனங்கள். அந்த 224 புவனங்களும் என்னென்ன பெயர்னு தெரிஞ்சுக்கணும்னா அங்கதான் போகணும். ஆகமங்கள்ல போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். முழுமையாக எல்லா செய்தியும் தெரியணும்னா ஆகமங்களுக்கு தான் நம்ம போகணும். இந்த 224 தொகை சொல்றார். இந்த 224 புவனங்களையும் தனக்கு திருமேனியாக கொள்கின்றான் முதல்வன். அப்புறம் யோனிகள் உறுப்பதாக, சரி, திருமேனியாக, உடம்பாக 224 புவனங்களும் இருக்கு. உடம்புல உறுப்புகள் இருக்கணும் இல்லையா? உறுப்புகள் எவைனா யோனி பேதங்கள் இருக்கின்றனவே. 84,100 ஞானசம்பந்த பெருமான் பாடியது நமக்கு நினைவுக்கு வரும். உரை சேரும் 84,100 யோனி பேதம் என்று சொல்வார்கள். அந்த 84,00,000 யோனி பேதங்களும் சிவபெருமானுக்கு உறுப்புகளாக இருக்கின்றன. 224 புவனங்களும் உடம்பு, 84,00,000 யோனி பேதங்களும் உடலுள்ள உறுப்புகள். சரி, இலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக, அந்த கரணங்களாக இவ்வளவு தனியா எவையும் இல்லை. மிக்க விளக்கம் பொருந்திய அந்த சிவபெருமானுடைய இச்சாஞான கிரியைகள் தான் சிவபெருமானுக்கு அந்த கரணங்கள். அதான் மிக்க விளக்கமுடைய இச்சாஞான கிரியைகள். மிக்க விளக்கமுடைய அவருடைய இச்சாஞான கிரியைதான் மிக்க விளக்கமுடையது, உயிர்களுடைய இச்சாஞான கிரியா அல்ல. இச்சாஞான கிரியைகள் உட்கரணமாகவும் கை கொண்டு, ஆக இப்படி உடம்பு உறுப்புகள் உட்கருவிகள் என்று முறையே புவனங்களையும் யோனி வேதங்களையும் இச்சாஞான கிரியைகளையும் உடம்பு உறுப்பு உட்கரணம் என்று கொண்டு என்னவென்றார், அழகிதா உயிர்களுக்கு என்னை சொல்ல முடியுமா, உயிர்கள் எத்தனை உயிர்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது, எண்ணிறந்த உயிர்களிடத்தே புலன் அறிவினை ஆக்கி, இந்த புலன் சொன்னதும் அறிவுதான், புலன் என்பதை புலனுக்கு என்று கொள்ள வேண்டும், அறிவுக்கு அறிவுக்கு அறிவினை ஆக்கி, எண்ணற்ற உயிர்களுக்கெல்லாம் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்தி, அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்தி. புலன் என்றது இங்க வந்து புலனை அறிகின்ற அறிவை குறித்தது, எனவே இங்கு புலன் என்று சொன்னது ஆகு பெயர், விசேட உரையில சுவாமிகள் சொல்வார்கள் புலன் ஆகு பெயர் அப்படின்னு சொல்வார்கள், விசேட உரை வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். சரி, அறிவுக்கு அறிவாக இருந்து எண்ணற்ற உயிர்களுக்கெல்லாம் அறிவுக்கு அறிவாக இருந்து புவனங்களையெல்லாம் உடம்பாகவும் யோனி வேதங்களை உறுப்புகளாகவும் தனது இச்சாஞான கிரியைகளையே அந்த கரணங்களாகவும் கொண்டு எண்ணற்ற உயிர்களுக்கெல்லாம் அறிவுக்கு அறிவாக இருந்து ஐந்து நலமிகு தொழில்களோடும், இந்த அறிவுக்கறிவாய் இருந்து ஐந்தொழில்களை செய்கின்றான், அதான் அதிசூக்கும் ஐந்தொழில்கள், அவை நலம் பொருந்தியவை, அந்த நலம் பொருந்திய அதிசூக்கும் ஐந்தொழில்களோடு நாடகம் நடிப்பனாலும் அந்த அதிசூக்கும் ஐந்தொழில்களையும் நாடகம் போல செய்திருவான், தான் பந்தப்படாமல் செய்திருவான் என்று அருமையாக கூறினார். இந்த ஐந்து நலமிகுந்த அதிசூக்கும் ஐந்தொழில்களை நாடகமாக செய்திருவான், தான் பந்தப்படாமல் செய்திருவான் என்று கூறினார். இதனை சுவாமிகளுடைய பொழிப்புரையிலே சுருக்கமாக இப்பொழுது காணலாம். புருடன் உடம்பு முதலியவற்றை கொண்டு நின்று உணருமாறு போல், அதாவது புருடனாகிய ஆன்மா அவன் உடம்பு உறுப்பு அந்த கரணங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு தொழில் செய்கிறான் இல்லையா, அது மாதிரி இறைவன் உலகம் முதலியவற்றை கை கொண்டு நின்று உணர்த்துவன். இறைவனும் உலகம் முதலியவற்றை நாங்கள் அந்த உலகங்களை வந்து உடம்பாகவும் அப்புறம் வந்து அந்த யோனி பேதங்களை உறுப்புகளாகவும் இச்சாஞான கிரியைகளை அந்த கரணங்களாகவும் கொண்டு உணர்த்துவன், நின்று உணர்த்துவன், அறிவுக்கு அறிவாய் உயிரிடத்தில் நின்று உணர்த்துவன், விடயங்களை உணர்த்தி வருவான். அப்போ இந்த உயிருக்கு வந்து பொறிகரணங்களை செலுத்துதல வந்து எந்த விகாரமும் உயிர் அடையாது, பொறிகரணங்களை செலுத்தி அந்த விடயங்களை அனுபவிக்கும் போதுதான் விகாரப்படும், இன்பம் வந்தா மகிழ்ச்சி, துன்பம் வந்தா வருத்தம், இப்படி பல்வேறு அனுபவங்கள்ல உடலும். பொறிகரணங்களை செலுத்துதல்ல வந்து பிரச்சனை இல்லை, உயிர் வந்து செலுத்திக் கொள்ளும், ஏன்னா முதலுடைய உபகாரம் உள்ளது, அதை பயனாக கொண்டு செலுத்தணும். அப்ப எப்படி இந்த உடல் பொறிகரணங்களை செலுத்துவதுல புருடனாகிய உயிருக்கு விகாரம் இல்லையோ, அது மாதிரி இந்த உலகங்கள் யோனி பேதங்கள் எல்லாம் சுவாமிக்கு வந்து உடல் கருவிகளா இருப்பதனால இந்த உலகங்களை செலுத்துவதில சுவாமிக்கு விகாரம் இல்லை, யோனி வேதங்களை செலுத்துவதிலும் அவருக்கு எந்த விகாரமும் இல்லை, இறைவனுக்கு அது பற்றி விகாரம் இல்லை என்றவாறு ஆயிற்றுனார். விசேட உரை. எனவே தன் உடல் பொறி கரணங்களை செலுத்துதற்கண் உயிர்க்கு விகாரம் இல்லாமை போல இறைவனுக்கு அது பற்றி விகாரம் இல்லை என்றவாறு ஆயிற்று. புலன் ஆகுபெயர், புலன் என்பது ஆகுபெயர், ஏற்கனவே அதை விளக்கினேன். புலன் என்றது அந்த புலனை அறியக்கூடிய அறிவு, புலன்னா நேர் பொருள் என்ன, விடயம்னு அர்த்தம், விடயத்தை அறியக்கூடிய அறிவு என்பதனால ஆகுபெயர்.